கல்லால் மிளன் மலையே, கல்லால் மிளன் மலையே, வில்லார் அருளிய பொல்லாரணை மலர் நல்லார் புனைவரே. காரணாவுன்றன் ஆனந்த நடன காட்சியில் கிடைக்கும் ஓரின்பம், காரணாவுனது ஆனந்த நடன காட்சியில் கிடைக்கும் ஓரின்பம், நாரணன் முதலா உளபல தேவர் நாட்டிலும் கிடைக்குமோ, அதனால் பூரண உந்தன் பெருந்திரு நடனம் புரிந்தருள் செய்யன பெற்ற ஆரணம் பரவும் பதஞ்சலி முனிவன் அடிமலர் தொழுது நாம் உய்வா. கரைமிடற்றம் பரர் போற்றி நரிபரியா வரவழைத்து கயற்கண் மூங்கை, இறைவளையை பேசுவித்து புத்தரை வென்றம்பலத்தில் இனிதி நாடும் பெறை முடித்த பிரான் எழுத கோவை திருவாதக பெயர் பரங்கு பாடல் மறை வகுத்த வாதவூர் மாணிக்க வாசகர்தாள் மனத்துள் வைப்பா. திருச்சிற்றம்பலம் தந்தது உந்தன்னை கொண்டது என்றன்னையே, தந்தது உந்தன்னை கொண்டது என்றன்னை சங்கரார் கோலோ சதுரரே, தந்தது உந்தன்னை கொண்டது என்றன்னை சங்கரார் கோலோ சதுரரே. அந்த முன்பில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதும் தென்பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்தோரையோரை சிவனே. எந்த ஏயம் உடலிடம் கொண்டாய் யானிதர்கிலனோர் கைமாறே, யானிதர்கிலனோர் கைமாறே. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே. அருளே வடிவாகி அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருப்பெருந்துறை புராணம் திருநாட்டு படலத்திலே மருத நலம் பற்றி விரிவுரை செய்ய முயலுகிறேன். உயிர்கள் வாழ்வதற்கு பரமேஸ்வரன் பூதங்களை படைத்திருக்கிறான். உயிர்கள் வாழ்வதற்காக நமக்காக அவன் பூதங்களை எல்லாம் கடந்தவன் நமக்காக பூதங்களை படைத்திருக்கிறான். அப்ப பூதங்கள் என்றால் பஞ்சபூதங்கள், மண் ஒரு பூதம், தண்ணீர் ஒரு பூதம், நெருப்பு ஒரு பூதம், காற்று ஒரு பூதம், ஆகாயம் ஒரு, அத பஞ்சபூதங்கள்னு சொல்றேன். பஞ்சபூதங்கள் இல்லையானால் உலகத்தில வாழ்வே கிடையாது, எல்லாம் மண்ணிலதான், மண்ணிலே பறந்து என்பாரு மாணிக்கவாசகர். இந்த பூதங்களாலதான் உயிர்களை வாழ வைக்கிறான், உண்டு பண்ணுகிறான், ஒடுக்குகிறான். பூதத்திலேயே உண்டு பண்ணி பூதத்திலேயே வாழ வச்சு பூதத்திலேயே ஒடுக்குகிறான். மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதுல முதல் பூதமாக இருப்பது மண்ணு. அந்த பூதங்களும் தன்னுடைய இஷ்டம் போல ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பூதங்கள் பூதம் சடப்பொருள், பூதங்கள் என்பது சடப்பொருள், சடப்பொருள் தானே இயங்காது. இப்ப இது பேசும், இது அறிவு உள்ளவ இயக்கினா பேசும், இல்லைன்னா பேசாம இருக்கும். சடப்பொருள் அறிவுடையவனாலே இயக்கினால் இது பேசும், இல்லைன்னா பேசாம இருக்கும். அதே போல பூதங்கள் முதலாக மற்ற அத்தனை தத்துவங்களையும் அறிவு பொருளா இருக்கிற பரமேஸ்வரன் இயக்குகிறான். இப்ப இந்த பூதங்களை நம்ம இயக்க முடியாது, நம்ம வீட்டு ஜனத்தையே நம்ம இயக்க முடியலையே. பூதங்களை இயக்கவாது, வீட்டு பூதங்களே இயக்க முடியாம இருக்கும் போது நாட்டு பூதங்களை இயக்க முடியுமா? அதனால பூதங்கள் தோறும் நின்று அவனை இயக்குகிறான். பூதங்கள் தோறும் நின்றாய். திருவாசகம் மாதிரி இந்த உண்மை யாரா? எவ்வளவு விஞ்ஞானம், எவ்வளவு விஞ்ஞானம். பூதங்கள் தோறும் நின்றாய் இனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்பலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லார் கேட்டறியும் உன்னை கண்டறிவார். பூதங்கள் தோறும் நீ இருக்கிறாய், பூதங்களை இயக்குகிறாய், பூதங்கள் மூலமா எங்களுக்கு உதவி பண்ணுகிறாய். ஆனாலும் உன்னை பார்க்க முடியல சாமி, உன்னை பார்க்க முடியல. மண்ணில் இருக்கிறாய், தண்ணியில் இருக்கிறாய், நீரில் நெருப்பில் இருக்கிறாய், காற்றில் இருக்கிறாய், ஆகாயத்தில் இருக்க, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரடை நான்காய் இழந்தாய் போற்றி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தவிர இப்படி கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் கேட்டறி உன்னை கண்டறிவார். தண்ணீர்ல இருக்கிறானா? இருக்கிறான். நம்ம பார்க்க முடியல. மண்ணில் இருக்கிறானா? இருக்கிறான். பார்க்க முடியல. அதனால அப்படி பூதங்களை உண்டு பண்ணி பூதங்கள் மூலமாக உலக உயிர்களை வாழ வைக்கிறான். அத அவன் அந்த மாதிரி அந்த பூதங்களை இயக்கவில்லையா நமக்கு வாழ்வு கிடையாது. இப்ப காற்றை இயக்கவில்லை, காத்து கம்முன்னு இருக்குது, கம்முன்னு இருக்கிற காத்தே அடிக்கலையே. ஆறாவது அடிக்க வைக்க முடியும் மந்திரி கிட்ட சொன்னா அடிக்க வைப்பானா? ஜனாதிபதி சொன்னா அடிக்க வைப்பாரா? காத்தை இயக்க சொல்லு. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்று கைலை மலையானை போற்று. காற்றை இயக்குகிறான், அவன் தான் இயக்குகிறான். காற்று அடிக்குதுன்னா அதான் அடிக்கிறது இல்ல, அவன் அடிக்கிறது, அடிக்க வைக்கிறான். அதே போல எல்லா பூதங்களும் அவன் இயக்குனா எங்கும் இயக்கவில்லையானால் இயங்காது. அதான் சடப்பொருள். சடப்பொருள் தானே இயங்காது. அறிவு பொருள் இயக்கினால் சடப்பொருள் இயங்கும். பசு தானா ஓடுமா? பசு சடப்பொருள் ஓடும் தான். ஓட்டுற டிரைவர் உட்கார்ந்து ஓட்டுனா தான் ஓடுமே தவிர அதான் ஓடாது. உலகம் முழுவதும் தத்துவங்கள் அத்தனையும் தான்ம தத்துவம் 24 சரி 36 தத்துவங்களும் சடப்பொருளே. 36 தத்துவம் தெரியுதா? 36 சடப்பொருளே. இந்த 36 தத்துவத்தையும் பேரறிவு பொருளா இருக்கிற சிவன் உள்ளே இருந்து இயக்குகிறான். அதனால அவனுக்கு தத்துவேஸ்வரன் வேறு, தத்துவங்களை கடந்திருப்பதனால தத்துவாதீதன் வேறு. அதனாலே அப்படிப்பட்ட அந்த பூதங்களிலே முதலாவதாக இருப்பது மண். அந்த மண்ணை வடமொழியில பிருத்திவின்னு சொல்றது. பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம், மண்ணுலதான் எல்லா வாழ்வுமே. அந்த மண்ணை நாலா பிரிச்சிருக்கிறாங்க. நானிலம், நானிலம் அது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலையே ஒரு நிலமா சேர்க்கறது இல்ல, அது புல்லும் பூண்டு முளைக்காத இடமெல்லாம் பாலைதான். பாலை வனம்னே இருக்கு வேற. அதுல ஒரு பிரயோசனம் இல்லாமையினால அது ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனாலும் பாலைய நிலம் என்று சொல்ல, ஆனா நானிலம் தான் சொல்லு. நானிலம் எத்தனை? நான்கு நிலங்கள். நானிலம் அப்படித்தான சொல்றது. நான்கு வகையான நிலங்கள். இந்த நான்கு வகையான நிலங்களிலே குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடங்களும் காடுகள் முல்லை, கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல், வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் மருதம். இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறது மருதத்தில் இருக்கிறோம். இந்த நான்கு நிலங்களிலே குறிஞ்சி முல்லை நெய்தல் மூன்றும் சிறப்பு குறைவு. மருதத்துக்கு தான் சிறப்பு, அது மருதத்துக்கு தான் சிறப்பு. என்ன காரணம்? நெல் விளையிறது அதுலதான், மருதத்துலதான் நெல் விளை, மருதம் தான் உயர்ந்தது. மற்ற மூன்று நிலங்களும் இந்த மருதத்தை விட தாழ்ந்தது. அதனால மருதம் சிறப்புடையது. அந்த மருத நிலத்தை பற்றி இந்த ஆசிரியர் விளக்குகிறார். மருத நிலம் நீர் பாய்ந்து நிலத்தை வளமாக செய்து அதன் மூலமாக தானியம் நெல் முதலான தானியங்கள் விளைந்து அதன் மூலமாக மக்களுக்கு உணவு, தேவர்களுக்கும் உணவு அதுலதான். அதனால மருத நிலம் மிக உயர்ந்தது. இப்ப நம்ம இருக்கிற பகுதி மிக உயர்ந்த பகுதி, இருக்கிற பகுதி மிக உயர்ந்தது. முல்லையில் இல்லாவே, நெய்தலில் இல்லாவே, குறிஞ்சியில இல்லாவே, மருத நிலத்துல இருக்கிறோம். எங்கிட்டு பார்த்தாலும் வயல்கள். அதெல்லாம் பெரும் புண்ணியம் தான். உள்ளபடியே நினைச்சு பார்த்தா இந்த தேகம், இந்த தேசம், இந்த சூழ்நிலையில சிவாலயங்கள், புண்ணிய நதி, இந்த மாதிரி பகுதிகளில் நம்மள போட்டிருக்கான் பாரு. இது பெரிய ஊராட்சி. எங்கேயாவது காடுகளில குறவர் பரவரா போட்டிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் மாதிரி உள்ள எடுத்துக்கிட்டு அம்பு எடுத்துக்கிட்டு வேட்டையாடி அலைய வேண்டியது. அதனால இது பெரும் கருணை. நினைச்சு பார்த்தா தான் தெரியும், சாஸ்திரங்கள் மூலமாக நினைச்சு பார்த்தா தான் தெரியும், அது சாமானியமா தெரியாது. இந்த பிறவியும் இந்த நாடும் இந்த சூழ்நிலைகளிலே இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தம், புண்ணிய நதிகள், புண்ணிய ஆலயங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு பகுதியிலே நமக்கு மனித பிறவியை கொடுத்து அதற்கு மேலாக அவனை நினைக்கும்படியான புத்தியும் தந்திருக்கிறான் பார். இது பெரிய ஆச்சரியம். இந்த பகுதியிலே இருந்து நினைக்காத ஜென்மங்களை எவ்வளவு இருக்கிறது, நிறையாத பாவிகளை நீங்க கொண்டார் என்பார் அப்பர் சுவாமி. நினைக்கும்படியான புத்தி வந்துருவார். அது பெரிய கருணை, அது பெரிய கருணை. திருநீர் பூசும்படியா சுவாமியை நினைக்கும்படியா பண்ணிருக்கிறான் பாரு. நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நினைச்சு பார்த்தா, நினைக்க வச்சதை நினைச்சு பார்த்தா
நினைக்காம வந்து அது பெருசா தெரியாதுப்பா. நினைக்க வச்சத நினைச்சு பார்த்தா நமக்கு இந்த மாதிரி ஆண்டவன் புத்தியை தந்திருக்கிறானே. இல்லனா என்னென்னமோ வழி வெவ்வேறு வழியெல்லாம் நிறைய இருக்குது அல்லவா. புன்னறி அதனை செல்லும் போக்கினை விளக்கி, புன்னறி அதனை செல்லும் போக்கினை விளக்கி, மேலா நன்னறி ஒடுக செய்து. இந்த பாட்டை கவனிங்க, கந்தபுராணம். புன்னறி, புன்னறினா கீழான நெறி, அற்ப நெறி, தீய நெறி. புன்னறி அதனை செல்லும் போக்கினை விளக்கி, மேலா நன்னறி ஒடுக செய்து, நவையறு காட்சி நல்கி, என்னையும் அடியனாக்கி, இருவினை நீக்கியாண்ட பன்னிரு தடந்தோல் வள்ளல் பாதபங்கயங்கள் போல். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, சிறுநெறிகள் சேராமே, திருவருளே சேரு வண்ணம் குரு என்றும் இல்லாத, கூத்தன்றன் கூத்த எனக்கு அரிய வண்ண அருளியவாறு ஆறுவருவார சொல். மற்றதெல்லாம் ஒரு குறை இருக்கட்டும், உலக வாழ்வுன்னா துன்பம் இருக்கத்தான் செய்யும். உலக வாழ்வுன்னா துன்பம் இருக்கத்தான் செய்யும். கல்யாண மண்ணிலன்னா மனைவியினால துன்பம் வராதுப்பா, புள்ளகள் இல்லைன்னா புள்ளகளால துன்பம் வராதுப்பா, பணம் இல்லைன்னா பணத்தினால துன்பம் வராதுப்பா, இப்படி ஒண்ணு இல்லைன்னா துன்பம் வராது, எல்லாம் இருந்தா துன்பம் வரும். யாதனின் யாதனின் நீங்கியான் முதல் அதனின் அதனின் இல்ல, அதெல்லாம் ஒரு முறை இருக்க. அதுக்கு மேல சிவனை நினைக்கும்படியாக கற்பனை சாமி காளி ஐய கும்பிடாம சிவபக்தி பண்ண வச்சாம்பார். அதுக்கு சித்து பிறக்கின்ற தெய்வங்களை கும்பிடாம, எப்பொழுதும் இருப்பவனாய் அண்டம் கடந்த பொருளாய் அளவில்லதொரு ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்று உள்ள பொருளாய் இருக்கிற பரமேஸ்வரனை கும்பிட புத்தி வந்துச்சுவாரு. அது பெரிய கம், பெரிய கம். நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நூல்கள் மூலமா நினைச்சு பார்த்தா தான் தெரியும், சாமான்யம் அதெல்லாம் புரியாது, சாமான்யமா இதெல்லாம் புரியாது. எனக்கு எப்படி இந்த புத்தி வந்தது? மாணிக்கவாசகர் கூட திருக்கோவேலூர் என்னறிவால் வந்தது அன்றுங்கிறார். அவன் தந்தது, அவன் தந்தது. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு பெரும் கருணையை பரமேஸ்வரன் செய்திருக்கிறான். அந்த முறையில மருதநலம் என்பது உயர்ந்தது, மருதநலம் என்பது உயர்ந்தது. மருதநலம் நீர் வளம் உடையதனால மருதநலம். இந்த மருதநலம் என்பது நீர் வந்து பாய்ந்து வயல்கள் விளைந்து, வயல்கள் அந்த தானியங்கள் மூலமாக தேவாலயம் முதலான உயிர்கள் எல்லாருக்கும், தேவர் முதலான எல்லாருக்கும் அது மூலமா தான் உணவு கிடைக்கும். இல்லன்னா பொங்கல், இப்பவும் வயல் இருந்து சாமிக்கு பொங்கல் இல்லாம இருக்குது. நிறைய நூத்துக்கணக்கான காணி சாமிக்கு இருந்து கூட பொங்கல் வைக்காம இருக்கிற அந்த பாவத்தெல்லாம் என்ன பண்ணுவானோ, எங்க ஓய்வன் தண்டிப்பானோ தெரியல. அதனால இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் சொல்லும் போது அது தண்ணீர் பெருகி வர்றதை சொல்றாரு. ஆற்றிலே புறணையாறு, தாமிரபரணி, வைகை முதலான ஆறுகள் இருக்கிறதே, அந்த நதிகளிலே நீர் பெருக்க வச்சு சொல்றாரு. கங்கையின் பெருக்கோ தெய்வ காவிரி பெருக்கோ, அது பாருங்க, காவிரி பெருக்கு பெயர் பெற்றதுப்பா, எல்லா நூல்களையும் சொல்லுது. கடல்கள் என்ன செல்லும் காவிரி நீத்தம் தன்னைங்கிறார் கந்த புராணத்துல. கடல்கள் அப்பதானே நமக்கு சின்ன வயசுலாம் பாத்துருக்கோம்ல, அப்படிதான் நிறைய பாத்துருக்கோம்லப்பா, நிறைய பாத்துருக்கோமே. இந்த ஒரு மாசம் ஏதோ அடைஞ்சிருப்பான் அவ்வளவுதானே, இவர மற்றபடி 11 மாசம் தண்ணீர் கடல் மாதிரி. அடி 18 சொல்றாரு பாரு, கங்கையின் பெருக்கோ தெய்வ காவிரி பெருக்கு, கங்கையின் பெருக்கோ தெய்வ, அந்த காவிரிக்கு அடைமொழி தெய்வ காவிரி பெருக்கு. கங்கையை விட காவிரி உயர்ந்தது, கங்கையை விட காவிரி உயர்ந்தது, உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், கங்கையை விட காவிரி உயர்ந்தது. அது திருவானக்கா புராணத்துல சொன்னார், அது கச்சியப்ப முனிவர். கங்கை நதி உருவேந்தன் இறப்ப, கங்கை நதி ஒரு வேந்தன் இறப்ப, பகீரதன் கங்கை நதியே வேண்டினான். எதற்கு வேண்டினான் என்றால், அவருடைய முன்னோர்கள் எல்லாம் கபில முனிவருடைய சாபத்தினாலே சாம்பலா போய் நரகத்துல கிடக்கிறார்களாம். தேகம் சாம்பலா போச்சு, அந்த ஆன்மாக்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுச்சோம். ஒரு முனிவரை போய் அநியாயமா அவர் மேல அம்பு எய்து அவரை துன்பப்படுத்துறதுக்காக அவர்கிட்ட கொண்டு போய் குதிரையை கட்டி வச்சுட்டு தேவேந்திரன் போயிட்டார். தேவேந்திரன் குதிரைய தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? திலீபன் என்கின்ற அரசன் அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு குதிரையை கட்டி வச்சிருந்தான். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணிட்டான்னா அவன் இந்திரனா வந்துருவானா, இந்திரனா வந்துட்டா நம்ம பதவி போச்சுன்னு சொல்லி இந்திரன் தெரியாம வந்து குதிரையை கொண்டு போய் கபில முனிவர் பாதாளத்துல பூமி கடியில யோகத்துல இருந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போய் கட்டி வச்சு விட்டு இந்திரன் போயிட்டான். சகரால் அவனுடைய புத்திரர்கள் 60,000 பேரா, அந்த 60,000 பேரும் பூமி முழுவதும் உலகம் முழுவதும் தேடி கிடைக்கல, அவர்கள் தான் கடலை தோண்டினார்கள் என்று கூட வரலாறு இருக்கிறது. அதன் பிறகு அயால கபில முனிவருடைய ஸ்தானத்துக்கு போய் பூமியில பாதாளத்துல ஒரு இடம் தெரிய அந்த இடத்துல போய் குதிரை கட்டி இருக்க, கபில முனிவருக்கு பக்கத்துல குதிரையை கட்டி இருக்கும், ஓ இந்த முனிவன் தான் அந்த குதிரையை கொண்டாந்து கட்டி வச்சு விட்டு யோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறான், திருட்டுத்தனமா அப்படின்னு சொல்லி யோகத்துல இருந்தார். அவருக்கு தெரியாது என் குதிரை கொண்டாந்து கட்டினதும் தெரியாது, அவர் கண்ணை முடிக்கிட்டு இருந்தாரு. பட்டினத்தார் மாதிரி, பட்டினத்தார் அப்படித்தானே இருந்தார், அவரை திருடன் குடிச்சாம்பார், அது பாதி. அதனால இந்த அரச புத்திரர்கள் எல்லாம் அந்த முனிவர் மேல அம்பை கல்லெடுத்தறிய இப்படி எல்லாம் துன்பப்படுத்தின. கண்ணை விழிச்சு பார்த்தாரு, நெற்றி கண்ணை திறந்தாரு, திறந்தவொடனே 60,000 பேரும் சாம்பலாயிட்டோம். அந்த ஞானிகளுக்கெல்லாம் நெற்றி கண்ணு இருக்கும் சௌரமான போல, நெற்றி கண்ணை திறந்தாரு, எல்லாம் சாம்பலாயிட்டோம். சாம்பலாயி நின்னு போச்சு, யாக நின்னு போச்சு, எல்லாம் நின்னு போச்சு. அதன் பிறகு அதனாலே வெகு காலம் கழிச்சு ஒரு தலைமுறை போய் மூன்றாவது தலைமுறை பகிரதம். அது வைஷ்ண முனிவரை தன்னுடைய குலகுருவை வச்சு எங்கள் முன்னோருடைய வரலாற்றை சொல்ல வேணும், எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இருந்தார்னு கேட்க இந்த வரலாற்றை பகீரதன்ட சொல்ல அவனுக்கு மனம் பகீர்னு போச்சு. 60,000 பேரும் எங்க பாட்ட நரகத்துல கிடக்குறாங்களா, கபில முனிவருடைய சாபத்தினால நரகத்துல கிடக்குறாங்கன்னா என்னமா இருக்கும்? இப்ப நமக்கு நம்முடைய முன்னோர்கள் இப்படி இருக்கிறாங்க என்று ஆறா அதை தெரிஞ்ச ஒரு ஞானி வந்து சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? நல்ல இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும், நரகத்துல கிடக்குறாங்கன்னா எவ்வளவு வேதனையா இருக்கு, அதுக்கு நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்போமா இல்ல? அப்படி பகீரதன் கேட்டா அவர்கள்லாம் நரகத்தை விட்டு மேலே சொர்க்கத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேணும்னு கேட்டான். அந்த சாம்பலிலே முன்னோர்கள் சாம்பலா கிடக்கிற அந்த சாம்பல் எலும்பிலே வந்து ஆகாய கங்கை வந்து பாய்ந்ததானால் உங்கள் முன்னோர்கள் அந்த பாட்டன்மார்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவார்கள், நரகத்தை நீங்கி அப்படின்னு வசிட்ட முனிவர் சொன்னார். அதற்காக அவன் கங்கையை நோக்கி 10,000 வருஷம் தவம் பண்ணான். 10,000 வருஷம் தவம் பண்ணி கங்கை வந்தா கீழே ஒரு பெண் உருவமா வந்தா அன்பனே என்ன தவம் பண்ண ஏன் தவம் பண்ணான்னு கேட்டா, எங்க முன்னோருடைய சாம்பலில் நீ வந்து பாய போகணும், அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும்படியா உன்னை வேண்டினேன், அதற்காக நீ உதவி செய்ய வேணும்னு கேட்டான். நான் வர்றத பத்தி ஆட்சேபனை இல்லப்பா, யாராவது தவம் இருந்து கூப்பிட்டான்னா வர்றதுதான் என்னுடைய இயல்பு, ஆனா என் வேகத்தை யாராலையும் தாங்க முடியும், அதை தாங்கிறவர் சிவபெருமான் ஒருத்தர் தான், அவர்கிட்ட நீ பர்மிஷன் வாங்கிட்டு நான் வர்றத பத்தி ஆட்சேபனை இருக்கேன். அதே மாதிரி சிவபெருமான் நோக்கி 10,000 வருஷம் தவம் இருந்தான். அதன் பிறகு சிவபெருமான் காட்சி தந்தாரு, என்னப்பான்னாரு, விஷயத்தை சொன்ன வர சொல்லு தாங்கிக்கிறேன். அப்புறம் 10,000 வருஷம் தவம் பண்ணி கங்கை வரவழைச்சு பகீரதன் தவம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பகீரத பிரயத்தனம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாமானியம் அல்ல பகீரத பிரயத்தனம்னு அந்த வாக்கியங்கள் உலகத்துல வழங்கும். அதன் பிறகு கங்கை வந்தாள், அப்படி கங்கை வந்தா அந்த வேகத்தை என்ன பண்ணாரு சிவபெருமான், தலைவர் சடையில் ஆகிட்டாரு. வரும்போது அந்த கங்கையை பூமியில விட்டாரு. அதே சன்னு முனிவர் என்கிறவர் ஒருத்தர் விழுங்கிட்டார் அந்த கங்கை, அவர் எப்படி இருக்கும் அந்த, அதன் பிறகு அவர்கிட்ட வேண்டாம் அவர் காது வழியா விட்டாராம் அந்த கங்கையை. அதனால ஜானவீன் கூட ஒரு பேர் கங்கைக்கு, சன்னுமுனி ஒரு வழியாக வந்த முடியும். அதனால கங்கை நதி ஒரு வேந்த நிரப்ப ஒரு முனிவாயிர் கறந்து அது எங்க போய் பாய்ந்தது, அது அந்த சகரால் 60,000 பேர் சாம்பலா கிடக்கிற சாம்பலில போய் பாய்ந்தது. அதனால அவர்கள் புனிதமாகி அவர்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போய் சொர்க்கத்து போட்டாங்க. அதனாலதான் அஸ்தி கரைக்கிறோம், இந்த உண்மை தெரியுதா? அதனாலதான் சுடணும், சுட்டு சாம்பலாக்கி எலும்ப கொண்டு போய் புண்ணிய நதியில போடணுங்கிறது இந்த உண்மைதான். புண்ணிய நதியில போட்டா அந்த ஆன்மாவுக்கு நற்கதி கிடைக்கும். அந்த முறையில ஏல பாய்ந்தது, அவர்கள் தேவலோகத்துக்கு போய்விட்டார்கள். கங்கை நதி வந்தது பாய்ந்தது வந்தது பாய்ந்தது, அது பயனானது முதல்ல அங்கே அந்த மாண்டவர்கள் எலும்புலே போய் பாய்ந்தது. காவிரி அப்படி அல்ல, காவிரி சிவபெருமான் தந்தார், அகத்திய முனிவர் கொண்டு வந்தார், இந்திரன் வேண்டினான், இந்திரன் வானுலக அரசனாகி இந்திரன் வேண்டினான், அதை விநாயக பெருமான் கவிழ்த்து விட்டாரு, அது போய் நந்தவனத்துக்கு பாய்ந்தது சிவபூசைக்கு உதவி. எது ஒசந்தது, காவிரியா கங்கையா? அபராதத்தில் கச்சியை புனிவர் சொல்ற, கங்கை நதி ஒரு வேந்தன் இறப்ப ஒரு முனிவாயிற்கறந்து மாண்டோர் அங்கமளி மாண்டோர் அங்கமளி தர புகுந்த துயரான காவினை சூழ்ந்த அமரும் புண்ணி துங்கமுனி கமண்டலத்துள் துங்கமுனி கமண்டலத்துள் கறந்து துதிக்கை நம்பி வேண்ட இங்கருள சிவபூசைக்கு உதவியதென்றார் பெருமை அவற்றாதாமே. அதனால இந்த அதுல என்ன சொல்றாருன்னா, கங்கை நதி பெருக்கோ கங்கையின் பெருக்கோ தெய்வ காவிரி பெருக்கோ, அந்த காவிரிக்கு தெய்வங்கிற ஒரு அடைமொழியை போடுறார். அந்த செங்கையின் ஆடல் கொண்டார் திருவருள் பெருக்கோ, சிவபெருமானுடைய அருளாகிய பெருக்கோ, விற்பன் மங்கைதன் அருட்பெருக்கோ, உமாதேவியினுடைய அருள் பெருக்கோ, மற்ற இதர் எதற்கு ஒப்பென்ன சங்கையின் ராய்பறந்து பெருகுரு தனி வெள்ளாறு. அதுல வெள்ளாறுன்னு ஒரு ஆறு இருக்குது, இது திருப்பெருந்துறைகிட்ட வெள்ளாறுன்னு இருக்கு, அதுல அந்த வகையிலிருந்து பிரிகின்ற ஆறு. பெருகிய நதி நீர் வெள்ளம் பெருமத ஊடு சென்று மருவிய ஏரி புக்காங்கு உருமத ஊடு சென்றும் திருவயல் கழனி எங்கும் செறிந்து பல் உயிரோடு ஒரு பரம்பரன் வியாபித்து உருதரம் காட்டிட்டிருந்தேன். அந்த நதியானது பெருகி மதகு வழியாக சென்று எல்லா இடங்களிலும் நீர் நிரம்பி விட்டது. எங்கெங்கெல்லாம் அது தங்குவதற்கான வாய்ப்பு கொடுக்குதோ அங்கெங்கெல்லாம் போய் நிரம்பி விட்டது. அது எது போல என்று சொன்னால், சிவபெருமான எல்லா உயிரிலும் வியாபித்திருப்பது போல, எல்லா உயிரிலும் ஜவுருமாறு இருப்பது போல இந்த நீரானது எல்லா இடங்களிலும் பரவி விட்டது என்று சொன்னார். அதற்கு மேலே அந்த நீர் நிற்கின்ற நிலைகள் இருக்கிறதே, குளங்கள் ஆறுகள் கிணறுகள் குட்டைகள் கூவல் இப்படி பல இது இருக்குது அல்லவா, நீர் நிக்கிற நிலைகள். அது அந்த இடம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தானே நீர் நிக்கும். சின்ன குளத்துல அதுக்கு தகுந்தாப்புல, பெரிய குளத்துல அதுக்கு தகுந்தாரு போல, கிணற்றில அதுக்கு தகுந்தாரு போல, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் அதனுடைய அளவுக்கு தகுந்தாரு போல நீர் நிக்கும். இது இயற்கையா? அது எப்படி சொல்றாருன்னா, இவரு உயிர்கள் செய்யற அன்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல சௌகரமா கருணை செய்யற மாதிரி இருக்கிறவர். உயிர்கள் அன்பு எவ்வளவு செய்திருக்குதோ அந்த அன்புக்கு தகுந்தாப்புல அவர் கருணை. அது போல இந்த வெள்ளமானது அந்த இடத்துக்கு தகுந்தாரு போல அளப்பெறும் உயிர்கள் செய்யும் அன்பினுக்கு. இப்ப அப்பர் சுவாமி சொல்றாரு, அளவு விடாதோரன்போடு ஐயாரடைகின்ற போது அப்படிங்கிறார் அல்லவா. இவ்வளவு அன்பு அளப்பெறும் உயிர்கள் செய்ய அன்பினுக்கு ஏற்ப, யாரு அளப்பரு ஆன்மநாதர் அருள் நிறைந்தன்னு, யாராலையும் அளக்க முடியாதவராயிருக்கிற ஆன்மநாதருடைய அருள் நிறைந்தது போல, நாட்டு அளப்பெறும் களனி கொள்கை கீழற ஆற்று வந்த அளப்பெறும் நீர் நிறைந்தது அர்த்தனர் களமர் எல்லாம். இப்படியாக அந்த நீரானது பரவி அந்த நிலத்தை எல்லாம் வளஞ்செய்து, அந்த நில வளத்தினாலே மற்ற உழவர்கள் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செய்து நெல் முதலான தானியங்களை விளைவித்தார்கள். முதல் பொருள் நெல் தான். தானியங்களிலே முதன்மையாக இருப்பது நெல். கரும்பு, வாழை, மஞ்சள் இவைகள் எல்லாமே சிறப்பு பொருள் தான், சிறப்பான பொருள் தான். ஆனா நெல்லுக்கு சமானமா நெல்லு இல்லேன்னு வச்சுக்க, கரும்பு வாழையா இருந்தா என்ன ஒண்ணுக்க. அதனால தானியங்களிலே மிக உயர்ந்தது. அப்படி அந்த மருத நலத்தினுடைய சிறப்புகளை அதனுடைய வளத்தை நிறைய சொல்றாரு. அதுல வந்து இதுல அந்த திருவாரவாய் இருப்பது மருத நலம்ங்கிறாரு. மதுரை எறைபுரி ஆடல் எட்டெட்டு ஏற்றுவான், எட்டெட்டு 64 திருவளையாடல்களை செய்பவனாயிய சௌருவான். ஏற்றமாக முறைமையின் எவர்க்கு முந்தி முளைத்த வைப்பாய மூது. முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்பது அப்பர் திருத்தாண்டகம். முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி, அதனால எல்லா தலத்துக்கும் முந்தி முளைத்ததாக இருக்கிற மூதூர் என்கின்ற நிறை சிவலோகம் என்ன நிகழ் திருவாலவாய் தன் துறைகடு மருதத்துள்ளது இனிலினி சொல்லல் என்ன. மருத நலத்தில இந்த திருவாலவாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மருத நலத்துடைய பெருமையை சொல்ல முடியுமா அப்படின்னு. அதுக்கு மேல பூவனம் அப்பர்ஜா இருக்குங்கிறார். திருப்பூவனம், திருப்பூவனம் இருக்கே திருப்பூவனம், அது வைகை ஆற்று கரையில இருப்பது. அந்த பூவனம் மருத நலத்துலதான் இருக்கிறது.